الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فان الجنه هي المأوى صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا مزرعه للاخره او كما قال عليه الصلاه والسلام وقال ايضا في روايه اخرى من كان لله كان الله له அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த வாழக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் இந்த ஜுமாவுக்கு சமூகம் அளித்திருக்கும் கண்ணியமான உலமாக்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாலுஹு எங்களை படைத்த ரப்பாக இருந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தை ஆளக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ், இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாலுஹு மனித சமுதாயத்தையும் அவன் தான் படைத்து வைத்திருக்கிறான். மனிதர்களை படைத்தவன் அவன், மனிதர்களை உருவாக்கினவன் அவன். அவனை தவிர இந்த உலகத்தில் சிருஷ்டித்தவர்கள் யாருமே கிடையாது. அந்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் அவன் மட்டும்தான் படைப்பினத்தை கொண்டு சொந்தக்காரனாக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் உலகத்துடைய வாழ்க்கை ஒரு சோதனையாக எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை எங்களுக்கு தந்தான், எங்களுக்கு சோதனையாக தந்திருக்கிறான். இந்த உலகத்துல சோதனை பல பக்கங்களால வரும். சில நேரங்கள்ல மார்க்கத்தின் மூலமாக சோதனை வரும், சில நேரங்கள்ல உலமாக்கள் மூலமாக சோதனை வரும், சில நேரங்கள்ல பொதுமக்களை கொண்டு சோதனை வரும், சில நேரங்கள்ல மனைவியை கொண்டு சோதனை வரும், சில நேரங்கள்ல குடும்பத்துல உள்ளவங்களை கொண்டு சோதனை வரும். சோதனை பல பக்கமாக வரையிலும் வாழ்க்கையில பல வகையான சோதனைகள், பல வகையான சந்தர்ப்பங்கள் இவைகள் உண்டாகிக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாலுஹு அவனால படைக்கப்பட்ட இந்த மனிதனை பல வகையான சோதனைகளை கொண்டு உலகத்துல சோதிச்சு கொண்டிருக்கிறான். அதுல ஒன்று தான் கல்புக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனை, உள்ளத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு சோதனை. வெளிரங்கமாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துமோ அதை விட பயங்கரமான தாக்கம், அதை விட மிக பயங்கரமான தாக்கத்தை கல்பு மூலமாக செய்யக்கூடிய பாவம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதுவும் ஒரு சோதனையாக இருக்கிறது. நன்மையான காரியம் செய்வது ஒரு சோதனை, தீமையான காரியம் ஒரு சோதனை. உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களும் சோதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, எல்லாமே சோதனை என்று சொன்னா, எல்லாமே சோதனை என்று சொன்னா, உலகத்தை படைக்கப்பட்டதே எங்களை சோதனைக்காக வேண்டித்தான் என்றால் சுபீட்சம் என்பது எங்கே இருக்கிறது சகோதரர்களே என்ற கேள்விக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாலுஹு அவன் குர்ஆன் மூலமாக பதில் சொல்லியிருக்கிறான். உண்மையான சுபீட்சம், உண்மையான சந்தோஷம், உண்மையான நிம்மதி, உண்மையான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, இது அல்லாஹ் அவன் கையில வச்சிருக்கிறான். அதை எங்க தருவான்? உலகத்துல அதனுடைய சாயல தருவான், ஆகரத்துல பரிபூரணமாக தருவான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த உலகத்துல படைக்கப்பட்ட நாங்க எங்கட கல்பு மூலமாக ஏற்படக்கூடிய அந்த சோதனைகளை மிச்சம் கவனமாக இருந்து கொள்ளணும், மிச்சம் கவனமாக இருந்து கொள்ளணும். ஏனென்றால் அந்த கல்புக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனைகளுக்கு உள்ளாகும் பொழுது அந்த கல்பு பல வகையான நோய்களை கொண்டு பீடிக்கப்படக்கூடியதாக மாறும். அந்த கல்புக்குள்ள ஹசத் என்ற பொறாமை உண்டாகும், அந்த கல்புக்குள்ள பொறாமை என்ற தன்மை உண்டாகும். அந்த கல்புக்குள்ள நான் மட்டும்தான் முன்னேறி கொண்டிருக்கணும், அடுத்த சகோதரன் முன்னேறக்கூடாது என்ற உணர்வுகள் உண்டாகக்கூடிய சந்தர்ப்பம், இந்த குழப்பங்கள் கல்புக்குள்ள ஏற்படும். வெளிரங்கமாக ஏற்படக்கூடிய ஃபித்னாவை விட மிகப்பெரிய ஒரு ஃபித்னா இது கல்புக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஃபித்னா, உள்ளத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஃபித்னா. கல்வியை யார் பரிசுத்தமாக வச்சு கொள்வார்களோ, யார்ட கல் பரிசுத்தமாக இருக்குமோ, உள்ளம் பரிசுத்தமாக இருக்குமோ, அவர்கள் மூலமாக வெளிப்படக்கூடிய செயல்கள் நல்ல சீரழிக்கூடிய செயல்களாக இருக்கும். யாருடைய கல்வுகள் கெட்டு போகுமோ, யாருடைய உள்ளம் பத்தாதாக ஆகுமோ, அவங்க மூலமாக வெளிப்படக்கூடிய விஷயங்கள் மோசமான விஷயங்களாக இருக்கும். எனவே ஒவ்வொருத்தரும் கல்வை பாதுகாப்பது ஆக முக்கியமான விஷயம். இந்த கல்வ மிக அவசரமாக கெட்டு போகும். இந்த கல்வி எதன் மூலமாக கேட்டு போவோம்? கண்ணின் மூலமாக கேட்டு போவோம், காது மூலமாக கேட்டு போவோம், நாவு மூலமாக கேட்டு போவோம். இந்த மூணு பிரதானமான விடயங்களை கொண்டு இந்த கல்வி என்ற உள்ளம் கேட்டு போவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா சலஹத் சலஹத் ஜத்தது குல்லுஹு, யாருடைய கல்வ சரியாக ஆகுமோ, யாருடைய கல்வ பிரகாசமுள்ள கல்வாக நூர் நிறைந்த கல்வாக அந்த அல்லாஹுடைய ரஹமத்துக்கு தகுதியான கல்வாக யாரு உள்ளம் இருக்குமோ அந்த உள்ளத்தை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாலுஹு பாதுகாப்பான். அதன் மூலமாக வெளிப்படக்கூடிய செயல்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். கண்ணியமான சகோதரிகளே, உள்ளத்துக்கு ஏற்படக்கூடிய நோய்கள்ல ஆக மோசமான ஒரு நோய் தான் பெருமை என்று சொல்லக்கூடிய ஒரு நோய். பெருமை என்று சொல்லக்கூடிய ஒரு நோய், இந்த நோய் இல்ம கொண்டு உண்டாகலாம், இந்த நோய் பணத்தை கொண்டு உண்டாகலாம், இந்த நோய் குடும்பத்தினுடைய பரம்பரையை வச்சு உண்டாகலாம், இந்த நோய் அழக கொண்டு உண்டாகலாம், இந்த நோய் வருமானத்தை கொண்டு உண்டாகலாம், இந்த நோய் நாங்கள் பயணம் செய்யக்கூடிய வாகனங்களை கொண்டு உண்டாகலாம். இந்த நோய் பல வகையாக தொற்றக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாலுஹு, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாலுஹு அவனுக்கு சொந்தமாக ஆக்கி வைத்த அந்த பெருமையை ஒரு அடியான் தன்னுடைய போர்வையாக தனக்கு சொந்தமான ஒன்றாக ஒரு அடியான் எடுக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாலுஹு நரக நெருப்பை கொண்டு அவனை வேதனை செய்வதாக வாக்களித்திருக்கிறான். அல்லாஹுக்கு சொந்தமான ஒன்று தான் பெருமை சகோதரர்களே. இந்த பெருமையை கொண்டு தான் ஷைத்தான் கெட்டு போனான், இந்த பெருமையை கொண்டு தான் இல்முள்ளவன் கெட்டு போனான், இந்த பெருமையை கொண்டு தான் அமல் உள்ளவர் அமல் செய்து கொண்டிருந்தவர் பள்ளிக்குள்ள இருந்தவர் முன் சம்பள இருந்தவர் பள்ளியை தூரமாக ஆக்கப்பட்டார். பெருமை என்ற ஒரே ஒரு தாக்கம், இந்த பெருமையை கொண்டு எத்தனையோ பேர் நாசமாக இருக்கிறார்கள், பெருமையை கொண்டு எத்தனையோ பேர் நாசமாகி போயிருக்கிறார்கள். இந்த பெருமையின் மூலமாக வாகனத்தால ஏற்பட்ட பெருமை, வீட்டால ஏற்பட்ட பெருமை, பிள்ளைகளால ஏற்பட்ட பெருமை, எங்கட புள்ள அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எங்கட புள்ள இந்த வாகனத்துல போறாங்க, எங்கட புள்ள இந்த மாதிரி இருக்கிறாங்க, எங்கட புள்ள இந்த நாட்டில் வசிச்சு கொண்டு இருக்கிறாங்க, எங்கட புள்ள இவ்வளவு சம்பளம் எடுக்கிறாங்க. அந்த பெருமையை கொண்டு எத்தனையோ பேர் தொலைஞ்சு போயிருக்கிறாங்க சகோதரர்களே. அது ஹலகு நாசமாகி போய்விட்டார்கள் பெருமை என்ற அந்த ஒரு நோய் உள்ளத்துக்கு ஏற்பட்டதுனால. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாலுஹு எதிர்பார்க்கிறான் அடியான் சொல்லணும் அன என்பதல்ல, நஹ்னு நாங்க நாங்க அல்லாஹ்வுட உதவியை கொண்டு அல்லாஹ்வுட உதவியை கொண்டு செய்தோம், அல்லாஹ்வுட கிருபையை கொண்டு செய்தோம், அவனுடைய நாட்டத்தை கொண்டு செய்தோம், அவனுடைய உதவியை கொண்டு செய்தோம், அவனுடைய குதிரத்தை கொண்டு செய்தோம், அவனுடைய நாட்டத்தின் மூலமாக செய்தோம், அவனுடைய கிருபையை கொண்டு செய்தோம் என்று அடியான் சொல்லணும் என்றதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். ஆனா நான் தான் என்று அந்த வார்த்தை கல்புலிருந்து வெளியாகிறத அல்லாஹ் மிகவும் வெறுத்து கொண்டிருக்கிறான் சகோதரர்களே. உள்ளத்துக்கு ஏற்படக்கூடிய நோய்கள்ல ஆக கெட்ட நோய் அன நான் என்பது சகோதரர்களே. அன என்ற வார்த்தையால தான் ஷைத்தான் தூக்கி வீசப்பட்டான். அன யாத உள்ளத்துல வருமோ, நான் தான் ஆலிம், நான் தான் பணக்காரன், நான் தான் பெரியவன், நான் சொல்ற பேச்ச மதிக்கணும், நான் சொல்ற பேச்ச கேட்கணும், ஏந்த பேச்சு தான் முன்னால இருக்கணும், அடுத்தவங்கள மசூரா தூக்கி போடுங்க, அடுத்தவங்கள பேச்ச தூக்கி போடுங்க, அடுத்தவங்கள கணக்கெடுக்காதீங்க, ஏண்ட பேச்சு தான் முன்னால இருக்கணும். அண்ண அண்ண நான் சொல்றது தான் நடக்கணும் என்ற இந்த தன்மை யாரிடத்துல வருமோ அல்லாஹ்வுடைய கட்டளை விளங்காமல் போய்விடும். ஷைத்தானுக்கு ஏற்பட்ட நஷ்டம், ஷைத்தானுக்கு ஏற்பட்ட தீங்கு, முஅல்லிமுல் மலாயிக்காவாக இருந்தவன், மலக்கு மாறுகளுக்கெல்லாம் பாடம் நடத்தும் ஆசானாக இருந்தவன் ஷைத்தான், இப்லீஸ் மிக ஒரு மிக தேர்ச்சி பெற்றவனாக இருந்தவன், உயர்ந்தவனாக இருந்தவன், அந்த இப்லீஸுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொன்னான், இப்லீஸ் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அடிபணிவாயாக, சுஜூது செய்வாயாக என்று அல்லாஹ் கட்டளை தந்தான். இந்த நேரத்தில் இப்லீஸ் சொன்னான், இப்லீஸ் சொன்னான், அன கைரும் மின், அவரை விட நான் சிறந்தவனாக இருக்கிறேன், அவரை விட பல மடங்கு நான் சிறந்தவன், ஹலக்தனி மின் நாரின் ஓ ஹலக்தஹு மின் தீன், யா அல்லாஹ் நீ என்ன நெருப்பால படைச்சிருக்கிறாய், அந்த ஆதம அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை நீ களிமண் மூலமாக படைச்சிருக்கிறாய், அந்த களிமண்ணை நெருப்புக்கு முன்னால வச்சா அந்த களிமண் அப்படியே காய்ச்சப்பட்டதாக போய்விடும், பழுத்து போய்விடும், என்னையா சுஜூது செய்ய சொல்கிறாய், என் அந்தஸ்துக்கு, என்னுடைய படைப்பினுடைய அந்தஸ்துக்கு என்ன போய், அந்த ஆதமுக்கு மண்ணால படைக்கப்பட்டவருக்கு சுஜூது செய்யும்படியாக சொல்கிறாயா என்ற மமதையை வெளிப்படுத்தினார், என்ற பெருமையை வெளிப்படுத்தினார். அவன் யோசிக்கல, இந்த கட்டளையை யார் விட்டார், இந்த கட்டளையை தந்தவன் யார் என்பதை ஷைத்தான் மறந்தான். ஷைத்தானுக்கு உள்ளத்துல ஏற்பட்டது நான் பெரியவன் என்ற தன்மை ஏற்பட்டதனால அல்லாஹுவை முழுமையாக மறந்தான், அல்லாஹுடைய கட்டளையை முழுமையாக மறந்தான். யாத உள்ளத்துல அந்த பெருமை தன்மை இருக்குமோ, யாத கல்புல அந்த நோய் இருக்குமோ, யாத கல்புல அந்த பெருமை குடிகொண்டிருக்குமோ, அல்லாஹுடைய கட்டளைகள் விளங்காது சகோதரர்களே, அல்லாஹுடைய கட்டளைகள் விளங்காது. புத்தி தான் அவருக்கு முன்னால இருக்கும், புத்தியை கொண்டு செயல்படுத்தக்கூடியவராகத்தான் இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் தாழ்மையாக நடந்திருக்கிறார்கள். லுக்மானுல் ஹகீம் என்ற அந்த பெரியார், அந்த மகான், தன்னுடைய மகன் அவருக்கு அழகாக உபதேசம் செய்கிறார், மகனே யா புனைய அக்மி ஸலாத வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா ஸாபக. மகனே, யா புனைய, என்னுடைய சிறிய மகனே, இரக்கத்துக்குரிய மகனே, பாசத்துக்குரிய மகனே, அக்மி ஸலா, தொழுகையை நிறைவேற்றுவாயாக, வஅமுர் பில் மஅரூஃப், நன்மை எய்வாயாக, வன்ஹா அனில் முன்கர், பாவமான காரியங்கள் இவைகளை விட்டும் தடுப்பாயாக, வஸ்பிர் அலா மா ஸாபக், நன்மையான காரியங்கள் இவைகளை ஏவும் பொழுது, தீமையான காரியங்கள் இவைகளை தடுக்கும் பொழுது, ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இவைகளை கொண்டு பொறுமையாக இருப்பாயாக, வஸ்பிர், பொறுமையாக இருப்பாயாக என்று வசியத் செய்கிறார். கடைசியாக சொல்கிறார், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, இந்த பூமிக்கு மேலால பெருமை அடித்தவனாக, இந்த பூமிக்கு மேலால பெருமை அடித்தவனாக, பூமிக்கு மேல நெஞ்சை நிமித்தியவனாக, நான் தான் பெரியவன் என்று அந்த அகர்வத்தோட நடந்து கொள்ளாத மகன், அப்படி யாரு நடப்பாங்களோ அப்படியான மக்களை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாலுஹு விரும்ப மாட்டான், கோபிப்பான் என்ற கருத்தை மகனுக்கு உபதேசமாக சொல்கிறார். அந்த லுக்மானுல் ஹகீம் என்ற அந்த பெரியார், அவருடைய சப்ஜெக்ட், அவருடைய விஷயங்கள் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாலுஹு பரான்ல மிக தெளிவாக விளங்கப்படுத்திருக்கிறார். மகனுக்கு உபதேசம் செய்கிறார், மகனுக்கு உபதேசம் செய்கிறார், மகனே பெருமையை விட்டு தூரமாக இருப்பாயாக, பெருமவான மகன், பெருமையை சுமந்து கொள்ளாத மகன், பெருமை நமக்கு சரி வராத மகன், பெருமை அடிப்பது நல்லவர்களுடைய பண்பு அல்ல மகன், கெட்டவர்களுடைய, மோசமானவர்களுடைய, ஃபிரௌனுடைய, நம்ருதுடைய, உலகத்துல யாரெல்லாம் அல்லாஹ்வு தபிக்கப்பட்டார்களோ, அல்லாஹ்வால தபிக்கப்பட்டார்களோ, அப்படியான மோசமான கெட்டவர்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழ்ந்தவர்கள், இவர்களுடைய பண்பாடு மகன், இந்த பண்பாடுகளை உன்னுடைய பண்பாடாக ஆக்கி கொள்ளாத மகன் என்று அவர் உபதேசம் செய்கிறார். பாப்பா மகனுக்கு புத்தி சொல்லி கொடுக்கிறார், மகனே எந்த சந்தர்ப்பத்திலையும் நீ பெருமை அடிக்கிறவனாக ஆகிவிட வேண்டாம் மகன் என்ற பாடத்தை மகனுக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளை பெரியவர்களே, கண்ணியமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இந்த உலகத்துல சிறந்த தூதர்கள் யாருமே கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாலுஹு இந்த உலகத்துக்கு வந்த நபிமார்களுடைய சில நபிமார்களுடைய பெயர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறான். யா மூசா இன்னி ஸஃபைதுக அலன்னாஸி பிரிஸாலாதி வபிகலாமி. ஏ மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம், உங்களை நாங்க நபியாக தெரிவு செஞ்சிருக்கிறோம். யா இப்ராஹிம், ஏ இப்ராஹிம் என்று கூப்பிட்டான். யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமி கிடையாது. அவர்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாலுஹு மன்னித்து விட்டான். நபி அவர்களை குற்றம் பிடிக்க மாட்டான். அந்த நபி அவர்கள் தான் சொர்க்கத்துக்கு முதல் முதலாக செல்லுவார்கள். அந்த நபி அவர்கள் சொர்க்கம் போறதுக்கு முன்னால எங்கட உம்மத்திலேயோ இதுக்கு முன்னால வந்த உம்மத்தார்கள்லயோ உள்ளவங்க சொர்க்கம் போறது ஹராம் என்று சொல்லப்பட்ட அவ்வளவு சிறப்புக்குரிய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல ஒரு தாழ்மையான வாழ்க்கையை கடைபிடித்தார்கள். சகோதரிகளை தாழ்மையாக நடந்து கொள்வார்கள். இந்த அளவுக்கு தாழ்மை, ஏழை என்ற வித்தியாசம் கிடையாது, பணக்காரன் என்ற வித்தியாசம் கிடையாது. படித்தவர், பாமரர், வியாபாரி, செல்வம் உள்ளவர், அனந்தரம் உள்ளவர் என்ற வித்தியாசம் கிடையாது. எல்லோரோடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாழ்மையான தன்மையை கொண்டு மேவி கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபையில உட்கார்ந்து இருப்பாங்க. சஹாபாக்கள் பின்னால இருக்கிறவங்களுக்கு விளங்காது, இதுல யாரு நபி யாரு சஹாபாக்கள் என்று வித்தியாசம் விளங்காது. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோடு மக்களாக கலந்திருப்பார்கள். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹிஜ்ரத்துடைய பயணத்துல போகும் பொழுது அங்கு உள்ள மக்கள் நினைத்துக் கொண்டார்கள், அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இவர்தான் நபியாக இருப்பாரோ, இவர்தான் நபியாக இருப்பார் என்ற எண்ணத்தோட அந்த அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட முசாஃபா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள மக்கள் வரவேற்கக்கூடியவங்களாக ஆகிட்டாங்க. அந்த அதுக்கு பின்னால மக்களுக்கு தெரிய வந்தது இவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பிறகு தெரிய வந்தது. சகோதரர்களே, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இவ்வளவு கண்ணியமான நபியாக இருந்தும், கண்ணியமான தூதராக இருந்தும், அல்லாஹுடைய ஹபீபாக இருந்தும், அல்லாஹுடைய இறை நேசராக இருந்தும் தன்னுடைய அந்த அந்த தவாது என்று சொல்லக்கூடிய பணிவு தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். யார உள்ளத்துல தவாது இருக்குமோ, யார உள்ளத்துல பணிவு தன்மை இருக்குமோ, மன் தவாதா லில்லாஹி, யார் அல்லாஹுக்காக வேண்டி பணிந்து செல்வாரோ, யார் அல்லாஹுக்காக வேண்டி தாழ்ந்து போவாரோ, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாலுஹு ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டே போவார். மன் தகப்பர, யார் பெருமை அடிப்பார்களோ, வதாஹுல்லா, அல்லாஹ் அவரை தாழ்த்தி விடுவார், அல்லாஹ் அவரை கேவலப்படுத்துவார். அவர் வீட்டினுடைய நடுவுல இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாலுஹு அவரை கேவலப்படுத்துவார். கேவலப்படுத்தக்கூடிய முறை இரண்டு வகையில இருக்கும். ஒன்று, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாலுஹு நியமத்தை குடித்து கேவலப்படுத்துவார், அரசாட்சியை குடித்து கேவலப்படுத்துவான், கண்ணியத்தை குடித்து அல்லாஹ் கேவலப்படுத்துவான், அல்லாஹ் எடுத்தும் கேவலப்படுத்துவான். சகோதரர்களே, எனவே இந்த உள்ளத்துல தவாது என்று சொல்லக்கூடிய பணிவு தன்மையை கடைபிடிக்கக்கூடியவங்களாக மாறும். பணிவான தன்மை, பணிவாக பேசணும், பணிவாக கதைக்கணும், அடுத்தவங்களோட பணிவான முறையில அழகான முறையில நாங்க பேசக்கூடியவங்களாக மாறணும். எங்களோட குடும்பத்திலேயாக இருக்கலாம், எங்களோட மனைவியோடையாக இருக்கலாம், எங்களோட பிள்ளையோடையாக இருக்கலாம், நாங்க பணிவை கொண்டு எங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு போகக்கூடியவங்களாக இருக்கோம். இந்த பணிவான தன்மையை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாலுஹு நிறைய ஹைர்களை எங்களுக்கு தருவான், நிறைய சிறப்புகள் எங்களுக்கு தருவான். இந்த பணிவான தன்மை உள்ளத்தை விட்டும் இல்லாமலாக்கப்படும் பொழுது பெரிய பெரிய நஷ்டங்கள் அவரை அடைந்து கொள்ளக்கூடியவராக மாறுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுதே ஒரு அடிமை உட்கார்றத போல, ஒரு அடிமை உட்கார்ந்து சாப்பிடுறத போல நபி அவர்கள் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். அந்த படம் படைத்தவர்கள், பெரிய பெரிய அரசாட்சியில் இருப்பவர்கள், ஜாம் பவான்கள் உட்காருவதை போன்றே எங்கட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கூட உட்கார்ந்து சாப்பிடுறது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய நபியாக இருந்தும், அல்லாஹ்வுடைய நேசனாக இருந்தும் ஒரு நாள் கூட நபியவங்க அந்த செவர்களையோ கம்முடைய தாங்கி கொண்டு சாப்பிட்டுக்க மாட்டாங்க. கண்ணியமாக காலை மடித்து உட்கார்ந்து ஒரு அடிமை உட்கார்றது போல உட்கார்ந்து தான் அந்த நபியவங்க சாப்பிடுவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அவருக்கு ஹிதுமத் செய்ய அடத்து ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, கண்ணியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நான் 10 வருடங்கள் பணிவிடை செய்திருக்கிறேன், ஒரு நாள் கூட அந்த கண்ணியமான நபி என்ன பாத்திய அனஸ், ஏன் இதை செஞ்சீங்க, ஏன் இதை செய்யல என்று ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. என்ன தவறு செஞ்சாலும் நபி அவங்க மன்னிப்பாங்க. கண்ணியமான சகோதரர்களே, நான் ஒரு நபியாக இருந்தும் தவறு செய்கிறாயா என்ற மமதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்க கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த பெருமையை வெளிப்படுத்தாமல் தவாதுவான தன்மை, பணிவான தன்மை இதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த தாயிப்ல கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரத்தம் ஓட்டப்படுகிறது, அடியை வாங்கி கொண்டு ரத்தம் கொட்டி கொண்டு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்தின் ஓரமாக வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்து சொன்னார், அல்லாஹும்மா அஷ்கு இலைக துஃப குவதி, யா அல்லாஹ் என்ற பலஹீனம் யா அல்லாஹ் என்று சொன்னார். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் கூட தன்னுடைய பலஹீனத்தை விளங்கப்படுத்தியிருக்கிறார். பலஹீனத்தை, தவாதுவான தன்மையை நபி அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். சகோதரர்களே, அந்த தவாதுவான பணிவான தன்மையை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாலுஹு சுவர்க்கத்தில அந்தஸ்துகளையும் கூட்டிக் கொண்டு போவார். சஹாபாக்களும் பணிவாக நடந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் பணிவு தன்மையை விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். அதுக்கு பின்னால வந்த தாபிரியங்கள், தபா தாபிரியங்கள் போன்றவர்கள், மிக மூத்த உலமாக்கள், இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில பணிவான தன்மைகள் இவைகளை வாழ்ந்து காட்டி மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், தாருல் உலூம் தேவ்பந்த் மதரசா இருக்கிறது இந்தியாவுல. அந்த தேவ்பந்த் மதரசாவுடைய பாணி, அந்த மதரசாவை ஆரம்பித்தவர் காசிம் நானோசகர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க. காசிம் நானோசகர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மிக மூத்த ஒரு ஆலிம், சிறந்த ஒரு ஆலிம், தாருல் உலூம் தேவ்பந்தில ஆக முக்கியமானவர், அந்த மதரசாவை ஆரம்பித்தவர். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அவர் அவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தும், அவ்வளவு பெரிய தியாகம் உள்ளவராக இருந்தும் தன்னுடைய பணிவான தன்மையை விளங்கப்படுத்தக்கூடியவராக இருப்பார். அந்த காசிம் நானோத்தவி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களுடைய காலம் ஆங்கிலேயர்களுடைய காலம். ஆங்கிலேயர்கள் அந்த முஸ்லீம்களை எல்லாம், அது மட்டுமல்ல அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இந்தியாவுடைய அந்த பகுதியில் அட்டூழியங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரங்கள்ல இவங்களுக்கு எதிராக ஜிஹாது செய்ய வேண்டும் என்று தூண்டி அந்த மக்களை கஷ்டத்தை விட்டு நீக்குவதற்காக வேண்டி போராடக்கூடிய ஒரு மிக முக்கியமான தியாகியாக இருந்தவர். கண்ணியமான சகோதரர்களே, இவரை பிடிக்க வேண்டும் என்று அந்த பிரிட்டிஷ் படை திட்டம் போட்டாங்க. இவரை கைது செய்யணும் என்று திட்டம் போட்டு தேடிக்கொண்டிருக்கிறாங்க. காசிம் நானோத்தர் எங்க இருக்கிறார், அவரை பிடிக்கணும், அவரை தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. அவர் கிடைக்க இல்லை. சொல்லப்பட்டது இந்த பள்ளிவாசல்ல தான் இருப்பார். பள்ளிவாசலுக்கு வந்து பார்த்தாங்க, ஒரு பழைய பெடியனோட ஒரு சாரணை உடுத்து கொண்டு ஒரு மனிதர் பள்ளிவாயலை கூட்டிக் கொண்டிருக்கிறார். வந்தவர் எதிர்பார்த்தார், காசிம் நானோத்தவி என்றால் ஒரு படையினுடைய தளபதி என்றால் அவர் பெரிய தொப்பி போட்டிருப்பார், பெரிய ஜுப்பா நின்றிருப்பார், பெரிய பெரிய வாகனங்கள் வைத்திருப்பார், பெரிய பெரிய தாம்பிகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார் என்ற அடிப்படையில கைது செய்ய வந்தவர் கேட்டார், இந்த பேருள்ள மனிதரை உங்களுக்கு தெரியுமா? காசிம் நானோத்தவி ரஹமத்துல்லாஹி அலைஹவங்க எடுத்து பார்க்கிறாங்க. அந்த கைதத்துல எழுதப்பட்டிருந்தது, காசிம் நானோத்தவியை கைது செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. விளங்கி கொண்டார், என்னை கைது செய்வதற்காக வந்திருக்கிறார்கள், என்னை கைது செய்ய வந்திருக்கிறார்கள். அந்த நேரம் அவர் யோசித்தார், பொய்யும் சொல்லக்கூடாது, ஆனால் பொய்யும் சொல்லாமல் தப்பிக்கவும் வேணும், என்ன வழி செய்வது? ஒரு கால் அடி பின்னால் எழுத்து வைத்து சொன்னார், இங்கத்தான் இவ்வளவு நேரமும் காசிம் நானோத்தவி நின்றார் என்று சொன்னார். இதை கேட்ட வந்தவர் நினைத்து கொண்டார், அந்த காசிம் நானோத்தரி வெளியே போய்விட்டார் போல. காசிம் நானோத்தரி ஒரு படை தளபதியாக இருக்கக்கூடியவர், பானிய தாருலும் தேவபந்தனுடைய மிக முக்கியமான அதிபராக இருக்கக்கூடியவர், பெரிய தொப்பியை போட்டு பெரிய ஜுப்பா அணிந்து தாம்பியமான வாழ்க்கை வாழ்வார் போல இவராக இருக்க மாட்டார் என்று வந்தவர்களும் சென்று விட்டார்கள். கண்ணியமான சகோதரிகளே, எங்களோட மூத்த உலமாக்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் தன்னுடைய வாழ்க்கையில தவாதுவான பணிவு தன்மையை விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் ஹதீஸினுடைய கலை இருக்கிறது, தஃப்ஸீருடைய கலை இருக்கிறது, குர்ஆனுடைய கலை இருக்கிறது. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருக்காத ஒரு விஷயம் ஒன்று தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் வரைக்கும் சனது இருக்கவில்லை, அது வெளிநாடுகள் இருந்தது. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் ஹையத்துல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அந்த மதரசா மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் வரைக்கும் அந்த குர்ஆனுக்குரிய சனதை எடுத்தவர்கள் உருவாகிவிட்டார்கள். அதே போன்று ஹதீஸினுடைய கலையில் சனது என்று சொல்லக்கூடிய ஒரு சங்கிலி தொடர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் சங்கிலி தொடர் இருக்கிறது, சனது இருக்கிறது. இந்த சனதை முதல் முதலாக இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர் ஷாஹ் வலியுல்லா முஹத்தித் திஹலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலிம் தான் முதல் முதலாக இந்தியாவுடைய பகுதிக்கு அந்த ஹதீஸ் கலையினுடைய சனது என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்னாதை கொண்டு வந்து சேர்த்தார். அந்த இஸ்னாதுல வரக்கூடிய ஒருவர் தான் முதப்பர் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலிம் அதுல வருகிறார். சனத் என்பது ஒரு ஆலிம் மூலமாக ஒரு விஷயத்தை படிக்கிறார், அவர் அவருடைய உஸ்தாதிடத்துல படிப்பார், அவர் அவருக்கு மேல் உள்ளவற்ற படிப்பார், கடைசியாக சஹாபி வருவார், அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருவாங்க. அதே தொடர்ல வரக்கூடிய ஒருவர் தான் முதப்பர் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலிம் ஒன்று இருக்கிறார். அவர் மூத்த ஒரு ஆலிம், மிகப்பெரிய ஒரு ஆலிம். காந்தலாவுல ஒரு விஷயத்துக்காக வேண்டி ஒரு நாள் பயணம் செஞ்சு ட்ரெயின்ல வந்து கொண்டிருக்கிறார். ஆக முக்கியமான ஒரு ஆலிம், ஆக மூத்த ஒரு ஆலிம், ஆக மூத்த அந்த இந்தியாவில மதிக்கப்படக்கூடிய உலமாக்கள் அவர் ஒருவராக இருந்தார். கண்ணியமான சகோதரிகளே, இவர் ட்ரெயின்ல இருந்து இறங்கி பார்க்கிறார், ஒரு வயசான மனிதர் மூட்டைகளை சுட்டி கொண்டு தள்ளாடி கொண்டிருக்கிறார், தூக்க முடியாம அங்கேயும் இங்கேயும் தள்ளாடி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல இவர் போயிட்டு கேட்டார், மூத்தவரே முதியவரே உங்களுடைய சாமான்களை தூக்கி கொண்டு வரவா என்று கேட்டார். அவரும் அனுமதி கொடுத்தார், தூக்கி கொண்டு வந்து பஸ்ல ஏற்றி போட்டு கேட்டார், எந்த பகுதிக்கு போகணும், காந்தலாவுக்கு போகணும். இவரும் சொன்னார், நானும் காந்தலாவுக்கு தான் போகணும், வாங்க. பேசிக்கொண்டு போற நேரம் இந்த முதியவரை பார்த்து முதஃபர் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கேட்கிறாங்க, பெரியவரே என்ன விஷயமாக காந்தலாவுக்கு போய் கொண்டிருக்கிறீங்க என்று கேட்கிறார். இந்த நேரம் அந்த முதியவர் சொல்கிறார் காந்தலா என்று சொல்லக்கூடிய இந்த ஊர்ல முதஃபர் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய ஒரு மூத்த அறிஞர் கொண்டிருக்கிறார், இல்மு உள்ளவர், சாலிஹான மனிதர், ஒரு ஆலிம், இந்தியாவில மிக முக்கியமான ஆலிம். இந்த ஆலிமை சந்திக்க போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். இதை கேட்ட முதப்பர் ஹுசைன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க வெளிப்படுத்தல, நான் ஒரு ஆலிம், நான் படித்தவன், நான் தெரிந்தவன் என்ற மமதையை வெளிப்படுத்தல. அவர் சொன்னார், முதப்பர் ஹுசைன பத்தியா கேக்குறீங்க, அவர் அரபு படிச்சிருப்பாரு போல கொஞ்சம் என்று தவாது வெளிப்படுத்தி கொண்டு அப்படியே போனார். காந்தராவுக்கு போய் இறங்கினாங்க. அந்த ஊர் மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், ஹசரத் இவருடைய சாமான்களை நீங்களா தூக்கி கொண்டு வாரீங்க, இவரை சாமான் நீங்களா தூக்கி கொண்டு வாரீங்க, இவரு மூத்த ஒரு ஆலிம், கண்ணியமான ஒரு ஆலிம், இப்படியான ஒரு ஆலிம் நீங்க செய்றீங்களா என்று மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் சொன்னார், நீங்க என்ன ஆச்சரியப்படுறதுக்காக இருக்கிறீர்கள், ஒன்றுமில்ல, இப்படியான வேலைகள் செய்யறதுனாலதான் தவாதுடைய பணிவான தன்மை உண்டாகும் என்று சொன்னார். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளை பெரியவர்களே, நபியுடைய காலம் தொடக்கம், சஹாபாக்களுடைய காலம் தொடக்கம், தாபீன்களாக இருக்கலாம், தபாவு தாபீன்களாக இருக்கலாம், அதுக்கு பின்னால வாழ்ந்த மூத்த உலமாக்கள், நல்லவர்கள், இவர்கள் எல்லாம் இந்த சமூகத்துக்கு மத்தியில எவ்வளவுதான் உயர்வு இருந்தும், அறிவு இருந்தும், அந்தஸ்து இருந்தும் தன்னுடைய தவாதுவான பணிவான தன்மையை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவர்களுடைய கண்ணியங்களை கூட்டிக் கொண்டே போனார். கண்ணியம் உயர்த்தப்பட்டு கொண்டே போனது. முஃப்தி மஹ்மூதுல் ஹசன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய இன்னொரு ஆலிம் ஒன்று இருந்தார், தாருல் உலூம் தேவ்பந்தனுடைய முக்கியமான ஆலிம். இந்தியாவில சொல்லுவாங்க ஷேகுல் ஹிந்த் என்று சொல்லப்படும், ஷேகுல் ஹிந்த் என்று சொல்லுவாங்க, முழு இந்தியாவுடைய ஷேக் என்று சொல்லுவாங்க. ஷேகுல் ஹிந்த் என்றால் முழு இந்தியாவுக்கு முடிய ஒரு ஷேக், அப்படியான ஒரு ஆலிம். சுபஹானல்லாஹ், இந்த மக்களுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர்களுடைய ரமலானுடைய காலம், ரமலானுடைய காலத்துல 3 நாட்கள் 4 நாட்களுக்கு உள்ளால் ஒரு குர்ஆனை தொழுகையில ஓதி முடிக்கப்படும். அந்த ஹாஃபிஸ் தொழுவிப்பார், இந்த இமாம் பின்னால நின்று கொண்டு சொல்லுவார். தொழுது முடிச்சதுக்கு பின்னால அந்த ஹாஃபிஸ் கொஞ்ச நேரம் அந்த ரூம்ல அறையில தூங்கி கொண்டிருப்பார். ஒரு நாள் அந்த ஹாஃபிஸ் பார்க்கிறார், யாரோ தன்னுடைய காலை ஊன்றுவது போன் இருக்கிறது. எழும்பி பார்த்தார், இந்த ஷேகுல் ஹதீஸ், இந்த ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அவருடைய காலை ஊன்றி கொண்டிருக்கிறார். அதிர்ச்சியோட எழும்பினார், ஹசரத், இந்த வேலையை நீங்களா செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? இல்ல இல்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க குர்ஆன் ஓதி தொழுவிக்கிறீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க குர்ஆன் பாடமாக்குறீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க தியாகத்தோட இந்த அமல்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க, உங்களோட காலை பிடிக்கிறது பாக்கியம் என்று சொல்லி சொன்னார். கண்ணியமான சகோதரிகளே, பெரியவர்களே, இப்படியான மூத்த சிறந்த உலமாக்கள், மூத்த சிறந்த உலமாக்கள், உலகம் போற்றக்கூடியவர்கள் உலகத்துல அவங்களோட மூத்துக்கு பின்னாலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கண்ணியமாக இருக்கிறார்கள். இப்படியான இந்த நல்ல மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில சவாது என்று சொல்லக்கூடிய பணிவான தன்மையை கடைபிடித்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுமன வாழ்வு அவங்களுடைய மௌத்துக்கு பின்னாலையும் அல்லாஹ் அவங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளை, பெரியோர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல இருக்கக்கூடிய வெளியாக்குவோம், உள்ளத்துல தூரமாக ஆக்குவோம். அல்லாஹும் பக்கமாக எங்களுடைய கவனங்களை திருப்புவோம். இன்ஷா அல்லாஹ் என்னாலையும் செய்ய முடியும், இன்ஷா அல்லாஹ் அல்லாட உதவியை கொண்டு என்னால சாதிக்க முடியும் என்று சொல்லணுமே ஒழிய என்னாலத்தான் முடியும், என்னாலத்தான் முடியும் என்று சொல்வது பெருமையினுடைய அடையாளம், அல்லாஹ் விரும்பாத அடையாளம். இவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுமன வாழ்வு நரகத்தினுடைய நெருப்பை கொண்டு வேதனை செய்வதாக அல்லாஹ் கட்டளை போட்டிருக்கிறான். எனவே சகோதரிகளே, உலகத்துல வாழக்கூடிய நாங்க கொஞ்ச காலம் வாழ போறோம், எப்ப எங்கட மூச்சு வரும் என்று எங்களுக்கு தெரியாது. எத்தனையோ மக்கள் எங்களோட வாழ்ந்தவங்க, ஒன்றாக சாப்பிட்டவங்க, ஒன்றாக குடிச்சவங்க, எங்களோட சேர்ந்து பயணம் செஞ்சவங்க, எத்தனையோ பேர் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு நாள், கொஞ்ச நாளைக்கு முன்னால, ஒரு 5 நாளைக்கு முன்னால் ஒரு சகோதரன் இரவுடைய நேரம் வீட்டில இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால தூங்கி கொண்டிருக்கிறார். தூங்கி கொண்டிருந்தவர் மனைவி தஹஜ்ஜுதுடைய தொழுகைக்காக, சுபஹுக்காக எழுப்புகிறார். அவருடைய கை இரண்டும் தக்பீரில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆள் மௌத்தாக இருக்கிறார், வஃபாத்தாக இருக்கிறார். அவருடைய உயிர் போனது கூட மனைவிக்கு தெரியாது. கண்ணியமான சகோதரிகளே, எங்கட உடம்புக்குள்ள உள்ள ரூ எப்ப தூக்கப்படும், உடம்புக்குள்ள உள்ள ரூ எப்ப எடுக்கப்படும் என்ற அந்த நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணமாக கொண்டிருக்கிறோம். நாங்க நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கிறோம், திருச்சி கொண்டிருக்கிறோம், நிம்மதியாக பயணங்கள் போய்கொண்டிருக்கிறோம். எந்த வாழ்க்கை எப்ப முடியும், எந்த வாழ்க்கையில ஆகிறதுக்காக வேண்டி என்ன தயாரிப்புகள் செஞ்சு வைத்திருக்கிறேன் என்ற சிந்தனை இல்லாம உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரிகளே, நம் ஒவ்வொருத்தரும் உள்ளத்தை பரிசுத்தமாக ஆக்கணும், ஆகிறத்தை அடிப்படையாக வச்சு வாழணும். மறுமையுடைய வீடு இருக்கிறது, சிறந்த வீடாக இருக்கிறது. அந்த வீடு தான் உண்மையான வீடு, அந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அழகாக சொல்றாங்க, மக்களே, உலகத்துக்கு என்று சில மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, இன்னும் சில மக்கள் ஆகிறத்துக்கு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வாழக்கூடியவங்களாக மாறுங்க. துனியாவுக்காக வேண்டி வாழக்கூடியவங்களாக ஆகிடாதீங்க. அல்லாஹ்வுக்கு பயந்து பயந்து வாழுங்க, அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழுங்க. பாவம் செஞ்சிட்டீங்களா, தௌபா செய்யுங்க, கண்ணீர் வடிங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அல்லாஹ் கிட்ட முறையிடுங்க. இந்த முறையில வாழ்ந்து கலிமாவோட மௌத்தாகணும் என்ற அடிப்படையில ஒரு அழகான ஒரு நசீஹத்தை செய்கிறார். எனவே கண்ணியமான சகோதரிகளே, கொஞ்ச காலம் வாழப்போறோம், எப்ப வாழ்க்கை முடியும் என்று தெரியாது. நாங்க எங்களால முடியுமான அளவு, எங்களால முடியுமான அளவு அமல்களை செய்வோம், அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடப்போம், உள்ளத்துடைய அமல்களை வழங்குவோம். உள்ளத்துடைய அமல்கள் பொறாமை கொள்ளாமல் இருப்பது, கசது கொள்ளாமல் இருப்பது, பெருமை அழிக்காமல் இருப்பது, அடுத்தவங்களை பத்தி கெட்டெண்ண வைக்காமல் இருப்பது, அடுத்தவங்களை பத்தி மோசமான எண்ணங்கள் உள்ளத்துல சேகரித்து வைப்பது, சஜஸ்ட் செய்வது, துருவித்து ஆராய்வது, இதெல்லாம் உள்ளத்தால் செய்யக்கூடிய கெட்ட மோசமான பாவங்கள். இந்த பாவங்களை கொண்டு உள்ளம் கெட்டு போகும், செயல்பாடுகள் கெட்டு போகும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கேவலப்படுத்துவான் சகோதரர்களே. இதனால நாங்க உள்ளத்தை பரிசுத்தமாக ஆக்குவோம். அல்லாஹுக்கு பொருத்தமான உள்ளமாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய உள்ளமாக உள்ளத்தை ஆக்கி, அல்லாஹுடைய மஹப்பத்தை, அல்லாஹுடைய அன்பை, அல்லாஹுடைய கிருபையை, அல்லாஹுடைய அந்த ரஹமத்தை அடைந்து கொண்டு அந்த உலமாக்கள் நல்லவர்கள் சஹாபாக்கள் சாலிஹீன்கள் சொன்னார்களே, யுத்த காலத்தில் வச்சு சஹாபாக்கள் சொல்றாங்க, சொர்க்கத்துடைய வாடை வந்து கொண்டிருக்கிறது, சொர்க்கத்துடைய வாடை வந்து கொண்டிருக்கிறது. ஓ ஜன்னத்தே, ஓ சொர்க்கமே, எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது, எவ்வளவு அழகாக இருக்கிறது, அந்த உள்ள ஹூர்லீன்கள் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறாங்க, எவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த வீட்டை விட, உலகத்துடைய வீட்டை விட இந்த வீடு எவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது, இது வேண்டுமே, இதை பார்த்து கொண்டிருக்கிறோமே என்று சொல்லிக் கொண்டு சஹாபாக்கள் உலகத்திலேயே ஜன்னத்தை பார்த்து கொண்டு அந்த வாடையை உணர்ந்து கொண்டு எப்படி கண்ணியமாக வாழ்ந்துட்டு மௌத்தாகினாங்களோ அதே போல மௌத்து எனக்கும் வரணும், உங்களுக்கும் வரணும், உங்களோட குடும்பத்துல உள்ளவங்க, எங்கட குடும்பத்துல உள்ளவங்க அத்தனை பேரும் இந்த நல்ல மௌத்தோட நம்ம உலகத்திலிருந்து போய் சேர்றதாக, அல்லாஹுக்கும் அல்லாஹிடத்துல போய் சேர்றதாக இருந்தா உள்ளத்தை பரிசுத்தமாக ஆக்கிக்கொண்டு அல்லாஹுக்கு பொருத்தமாக வாழ்ந்து நம்ம ஒவ்வொருத்தரும் மறையக்கூடியவங்களாக இருக்கணும். இணையவள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்துல வாழும் பொழுது உடம்பால செய்யக்கூடிய பாவங்கள், உறுப்பால செய்யக்கூடிய பாவங்கள் அத்தனை பாவங்களை விட்டும் பரிசுத்தவான்களாக ஆகி எங்களை தௌபாக்களை ஏற்றுக்கொண்டு நல்லவங்களாக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தல் வயாக. யா அல்லாஹ் உலகத்துல சாலிஹான மக்களாக, நல்ல மக்களாக, உனக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வா ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.